SBS தமிழ். இந்திய தேசம் 17வது மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்கிறது. 543 ஆசனங்கள் கொண்ட இந்திய மக்களவையில் ஆட்சி அமைக்க 272 ஆசனங்கள் தேவை. 2014 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி 282 தொகுதிகளில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது. திரு நரேந்திர மோடி முதல் முறையாக பிரதமரானார். மோடி அவர்களின் 5 ஆட்சிக்கு பிறகு தேர்தல் களம் காணும் பாரதிய ஜனதா கட்சியின் தற்போதைய நிலை என்ன? மோடி அலை ஓய்ந்துவிட்டதா? பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகள், செயற்திட்டங்கள் ஆகியவைகளை அலசும் விவரணம். ஏழு கட்டங்களாக நடைபெறும் இந்திய மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் மாதம் 11 முதல் மே மாதம் 19 வரை நடைபெறுகிறது. மே மாதம் 23 வாக்கு எண்ணிக்கை துவங்கி அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மார்ச் மாதம் 10 மக்களவைத் தேர்தலுக்கான திகதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு தேசிய கட்சிகள், மாநில கட்சிகளுடன் கூட்டணிகள், தொகுதிகள் பங்கீடு முதலியவை முடிவு செய்யப்பட்டு இப்போது பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இந்திய மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சி என்ன வாக்குறுதிகளை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கிறது என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான கே டி ராகவன் அவர்களிடமிருந்து துவங்கினோம்.
கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று சொல்லி இருக்கிறோமோ அதையெல்லாம் செய்திருக்கிறோம். அதனால எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அடிப்படையில் எங்களுக்கு வாக்குகளை தாருங்கள். மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பாரத நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்ற அந்த அம்சத்தையும் முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தலில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இது குறித்து இந்தியாவின் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையின் அசோசியேட் எடிட்டர் மற்றும் தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடகங்களில் தமிழக அரசியலை அலசுகின்றவருமான ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டபோது,
அப்படி பிரச்சார கூட்டங்களில் இவர்கள் பேசியதாக தெரியவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி ஆனாலும் சரி, கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா ஆனாலும் சரி, அவர்கள் இந்துக்களுக்கு நேரிடுகின்ற அவலங்களை குறித்தும் ராகுல் காந்தியை குறித்தும் காங்கிரஸ் கட்சியை குறித்து இழுத்து பேசுறதும் இதற்காகத்தான் பெரும்பகுதி இருக்கின்ற அவர்களுடைய நேரத்தை வீணாக்குறதை தவிர 2014 கொடுத்த பல வாக்குறுதிகளும் இன்னும் நிறைவேறவில்லை. பண மதிப்பு இழப்பு என்ற ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள், அதனுடைய விளைவாக வந்த பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவது கிடையாது. சிறு குறு தொழில்கள் நலிந்ததை பற்றி அவர்கள் பேசுவது கிடையாது.
பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி மாதம் 12 உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். இத்தேர்தலில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா முதல் முறையாக குஜராத்தில் காந்திநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். பண மதிப்பிழப்பு, GST போன்ற பிரதமர் மோடி அவர்களின் செயற்பாடுகள் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதா, அவை பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு வங்கியை பாதிக்குமா என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக செயலாளர் கே டி ராகவன் அவர்களிடம் வினவிய போது இல்லை என்று மறுக்கிறார்.
நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும், இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு கட்சி எதிர்கட்சி நாங்கள் விலைவாசியை குறைப்போம்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்களா? விலைவாசி குறைந்திருக்கு. கடந்த 5 முன்னாடி இப்ப இருக்கிற விலைவாசியை கம்பேர் பண்ணும் பொழுது விலைவாசி மிக கட்டுப்பாடுல இருக்கு. நாட்டினுடைய பணவீக்கம் பற்றாக்குறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டுல இருக்கு, 2% இருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு விலைவாசியை கட்டுப்படுத்துவோன்னு இந்த தேர்தலில் சொல்லவே இல்லையா? நான் அது கட்டுப்பாட்டுல இருக்கிறது, அது எடுபடாது, தேர்தல் பிரச்சாரத்துல எடுபடாதுன்னு தெரியும். இதற்கெல்லாம் காரணம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள், GST. அதுவும் கூட இன்னைக்கு GST-யும் டிமோனிட்டைசேஷன் வந்ததுனால நாட்டினுடைய வருமானம், வரி மூலமாக வருகின்ற வருமானம் 2 மாறி இருக்கிறது. அதை கூட இந்த பாராளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது நிதியமைச்சராக
ஊடகவியலாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களோ, பண மதிப்பிழப்பு மற்றும் GST வெற்றி என பாரதிய ஜனதா கட்சி கூறுவது உண்மையில்லை என்கிறார்.
பண மதிப்பிழப்புக்கு பிறகு ஏறத்தாழ 80 ஏற்கனவே வருமான வரி கட்டிக் கொண்டிருந்த நபர்கள் வந்து கட்ட இயலாமல் கட்டாமல் இருக்கிறார்கள் என்று இன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழில் வந்துள்ளது. இவர்கள் சொல்லுகின்ற ஒரு நடவடிக்கை கூட அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் களைய முடியவில்லை. அது ஊழலானாலும் சரி, இன்னைக்கு கட்டுக்கட்டாக நோட்டுகள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கு யார் பதில் கூறுவது? அதே மாதிரி என்ன, டெரரிஸ்ட் வந்து FICN ஃபேக் இந்தியன் கரன்சி நோட்ஸ் வந்து விநியோகம் செய்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து வந்தது, அதை கூட தடுக்க முடியவில்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இன்று இந்தியாவில் இருக்கும் தொழிலாய்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் என்று பார்க்கும்போது இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு 45 வருட காலத்துக்கு முன்னாடி என்ன நிலை இருந்ததோ அந்த நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உண்மையை கூட அந்த NSSO என்ற சர்வே கூறியிருக்கிறது. அது கூட வெளியே லீக் பண்ணி வந்த ஒரு சர்வையாக கண்டதை தவிர இன்னும் நரேந்திர மோடி அரசு இதை பற்றியான முழு விவரங்கள் வெளியிடவில்லை. எத்தனையோ மறைக்க வேண்டிய ஒரு இடத்தில் பாஜக அரசாங்கம் இருக்கிறது, எல்லாத்தையும் அனைத்தையும் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் ஒரு உண்மை.
ஆனால் நலத்திட்டங்களுக்கும் தேர்தல் வெற்றிக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறும் பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை மக்கள் இன்னும் முற்றிலும் வெறுக்கவில்லை என்று கூறுகிறார்.
என்னை பொறுத்தளவில் ஒரு அரசாங்கம் ஆள்வதற்கும் ஒரு தேர்தல் ஜெயிப்பதற்கும் சம்பந்தமே இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். இது ஏதோ ஒரு திருப்தி இல்லை என்றால் ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஸ்டேட்மெண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் தேர்தல் என்பது ஒரு பெரும் சயின்டிபிக்காக நீங்க வந்து சில சாதிகளை சில மதங்களை சில ஒரு இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸை வந்து நீங்க எப்போதெல்லாம் அவர்களுடைய அந்த இன்ட்ரெஸ்டுக்கு நீங்கள் செவிசாய்ந்து அவர்கள் என்ன கூறுகிறாரோ அதற்கு நீங்கள் சிறிசாயிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்வு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக அந்த கம்யூனிட்டி இல்லைன்னா அந்த சமூகம் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஓட்டு செய்யும். பல உதாரணங்கள் இருக்கிறது. 1996 2001 வரை இந்த தமிழ்நாட்டினுடைய திமுக அரசுதான் இதுவரையான காலகட்டத்தில் நான் பார்த்த அளவில் வந்து மிக ஃபென்டாஸ்டிக் ஒரு கவர்மெண்ட் என்று கூறினால் அந்த அரசாங்கம் தான் இருக்க முடியும். ஆனால் அந்த அரசாங்கத்தை கூட தூக்கி போட்டார்கள் மக்கள் 2001. அதே மாதிரி தான் இந்தியா ஷைனிங் என்ற ஒரு பெரும் கேம்பெயின் நடத்தி ஏறத்தால இந்தியாவே வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று வாஜ்பேயி 2004 நமக்கு உணர்த்தினார். ஆனால் அந்த அரசாங்கத்தை தூக்கி போட்டு யூபிஏ என்ற காங்கிரஸ் லீடர்ஷிப் எடுக்கிற அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள் மக்கள்.
அதிகமாக 80 தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இம்முறை மாயாவதியின் தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. அதோடு காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா வதேரா களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் பெரும்பான்மையினை நிர்ணயிக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இம்முறை பாரதிய ஜனதா கட்சி தனது பிடியை இழக்கிறதா என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக செயலாளர் கே டி ராகவன் அவர்களிடம் கேட்டபோது,
கடந்த 2014 நாங்கள் தனியாக நின்றோம், காங்கிரஸ் தனியாக நின்று அவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் நின்னாங்க. ஆனால் நீங்க வந்து அந்த அரித்மெட்டிக் பாத்தீங்கன்னு சொன்ன 2014 வாங்கின வாக்குகளை ஒப்பிட்டு பாருங்க, ரெண்டு சேர்த்து பாருங்க, அப்பவும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு குறைவாகத்தான் ஒரு 2% குறைவாகத்தான் இருக்கிறாங்க. பாலிடிக்ஸ்ல 1+1 = 2, ஒன்றும் ஒன்றும் இரண்டாக வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் 11 ஆகும், சில நேரங்களில் 0 கூட ஆகும். அதே போல நீங்கள் கட்சிகள் இன்னும் 2 கட்சி 3 கட்சி எல்லாம் சேர்ந்ததுனாலேயே அது வெற்றியை தருமா என்று சொன்னால் தரும் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அது பாசிட்டிவ் அலையன்ஸ் கிடையாது, எதிர்மறையான அலையன்ஸே கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்போம். பிரியங்கா காந்தி அங்கே சிறப்பாக செயல்படுகிறார் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிற அந்த வாக்குகள் இரண்டாக பிரிகிறதுங்க. காங்கிரஸுக்கும் பிஎஸ்பி எஸ்பிக்கு தெரிகிறது சொன்னால் பிஜேபி
இதுவரை இல்லாத மக்கள் கூட்டம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மேற்கு வங்காள கூட்டத்திற்கு வருவதாகவும் இவ்வாறு வரும் கூட்டங்களின் எண்ணிக்கை வாக்குகளாக மாறுமா என்பதில் நம்பிக்கை இல்லை என்றாலும் மேற்கு வங்காளத்தில் இம்முறை பாரதிய ஜனதா கட்சி 15 தொகுதிகளில் வெல்லும் என்று கூறுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் கே டி ராகவன்.
வந்து அங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடங்களை கூட பெறாது என்ற நிலைமையில இருக்கிறது. இன்றைக்கு மம்தா பானர்ஜிக்கு சவாலாக எதிர்கட்சியாக சவாலாக அவர்களை வீழ்த்துகின்ற வல்லமையை பெற்ற கட்சி ஒரே கட்சி அங்கே இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரமே.
அதே போல் பீகாரில் நடிகர் சத்ருகன் சின்ஹா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகியது இக்கட்சிக்கு பின்னடைவு இல்லை என்றும் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியுடன் கைகோர்த்தது பீகாரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பலம் சேர்த்திருப்பதாக கூறுகிறார் கே டி ராகவன். இதேவேளை வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் நிலை குறித்து தனது கருத்துக்களை இவ்வாறு பதிவு செய்கிறார் பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன்.
நார்தர்ன் பெங்கால் வந்து நிச்சயமாக பாஜக தன்னுடைய காலை பதித்திருக்கிறது என்றுதான் ஒரு நிதர்சனம். ஏனென்றால் சவுத் பெங்காலில் கல்கத்தால இருக்கிறவர்களுக்குதான் அதிகமாக வசதிகளும் எல்லாம் அரசாங்கங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறது என்றொரு உண்மை நிலவுகிறது. பெங்காலை பொறுத்தவரை 4 பெரிய கட்சிகள் அங்கு போட்டியிடுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இது ஒரு ஜீவன் மரண போராட்டமாக இருக்கிறது. அதே மாதிரி மம்தானுடைய கட்சி ஒரு பெரும் கட்சியாக இருக்கிறது, ஆளும் கட்சியாக இருக்கிறது. காங்கிரஸ்
தன்னுடைய அந்த ஃபியூச்சருக்கான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறது. அதே மாதிரி பாஜக அப்ப 42 சீட் இருக்கின்ற வெஸ்ட் பெங்காலில் ஏறத்தாழ ஒரு 15 இடங்களில் பிஜேபிக்கு டெபினிட்டாக ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன். அதை தாண்டி மத்திய பிரதேசத்திலையும் அதே மாதிரி ராஜஸ்தான்லையும் சமீபத்தில் தான் தேர்தல் நடந்துள்ளது. இப்ப ராஜஸ்தானில் ஏன் பாஜக தோல்வி அடைந்தது இந்த மாநில தேர்தல்னா பாத்தீங்கன்னா அது வசுந்தரா ராஜே சிந்தியாக்கு எதிரான ஒரு மனப்பான்மையினாலதான் தோல்வி அடைந்ததாக கூறுகிறார்கள். அது ஒரு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ராஜஸ்தான்ல இருக்கிற 25 சீட்ல ஒரு பெரும்பாலான சீட் வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் அங்கிருக்கு மக்கள் கூறுகிறார்கள். அதே போல மத்திய பிரதேசத்துல ஒன்னும் அந்த சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு போராட்டமோ ஒன்னும் வெடிக்கவில்லை. அவர் 15 வருட காலம் அங்க வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபீலிங்ல ஏறத்தால அந்த மக்கள் வந்து காங்கிரசுக்கு பெருமளவில் வாக்களித்தார்கள். அங்கேயும் ஒரு 29 சீட் இருக்கிறது. சிவராஜ் சிங் சௌஹான் இன்னைக்கும் ஒரு பெரும் ஆளுமையாகத்தான் அங்கு இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு பெரும் நம்பரில் பாஜக வராவிட்டால் இந்த மாநிலங்களில் இருந்து கொஞ்சமாவது மேக்கப் செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்தை எவ்வளவு இழக்கிறார்களோ அதற்கு ஈடுகட்ட முடியாது என்ற ஒரு நிலையும் இருக்கிறது.
தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தமிழகத்தில் நடைபெற்று வருகின்ற வருமான வரித்துறை சோதனை நடவடிக்கைகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் கே டி ராகவன். மேலும் திருப்தி இல்லாத தொகுதிகள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட்டணி பலமாக இருப்பதாக கூறுகிறார்.
2014 பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இருபெரும் திராவிட கட்சிகள் இல்லாம கூட்டணி உருவாக்கப்பட்டது. அப்பொழுது நாங்கள் பெற்ற வாக்கு சதவிகிதம் எவ்வளவு தெரியுமா? 19.5%, 75 லட்சம் வாக்குகளை பெற்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்திலையும் வெற்றி பெறவில்லை, ஆனால் எங்களுடைய கூட்டணி 2 இடங்களில் வெற்றி பெற்றது. அதனால தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லுவதெல்லாம் தவறு.
ஆனால் பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களோ தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு காணப்படுவதாக கூறுகிறார். அதோடு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் குறித்து இவ்வாறு அலசுகிறார்.
பாஜக இருக்கின்ற 5 வேட்பாளர்கள் வந்து இதுல 4 வேட்பாளர் வந்து தென் தமிழகத்தில் வந்து போட்டியிடுகிறார்கள். இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ராமநாதபுரத்தை பொறுத்தவரை அங்கு ஏறத்தாழ 40% மேல முஸ்லிம்கள் இருக்கின்ற இடம். அங்க வந்து ஒரு கம்யூனல் டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கி கொண்டு இந்துசினுடைய ஓட்டு வந்து கிடைக்க முடியுமா என்று நான் அறிகிறேன். அதே போல ஒரு ஜாதியை முன்னிறுத்தி இருக்கின்ற ஒரு வேட்பாளராகத்தான் இப்ப தமிழிசை சவுந்தரராஜனும் நாடார் நாடார் என்று சொல்லிக்கொண்டு நடக்கிறார் என்றும், அதே மாதிரி திருவங்கையில் பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா என்ற தமிழகத்திலேயே இத்தனை அதிகம் வெறுப்பு உளவாக்கிய ஒரு மனிதர் வேறு கிடையாது, அவரை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார்கள். கன்னியாகுமரியை பொறுத்தவரை பொன் ராதாகிருஷ்ணன் மறுபடியும் போட்டியிடுகிறார். பொன் ராதாகிருஷ்ணன் பாஜகவினுடைய அமைச்சராக இருந்தவர், அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தால் கூட அந்த தொகுதியில் வந்து மத அடிப்படையிலான திருவினை வரும்போது அவர்களுக்கு நிச்சயமாக அந்த ஓட்டுகள் அந்த அளவுக்கு வராது என்று நான் கருதுகிறேன். பாஜகவினுடைய தமிழகத்திலிருந்து என்னை பொறுத்தளவில் 0 என்று நான் கருதுகிறேன்.
நடைபெறவுள்ள இந்திய மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு குறித்து இவ்வாறு பதிவிட்டு தனது உரையினை நிறைவு செய்கிறார் பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன்.
என்னை பொறுத்தவரை பாஜக தான் இன்று இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியாக இந்த தேர்தலுக்கு பிறகு வரும் என்று நான் கருதுகிறேன். இன்றைய ஒரு கணக்கெடுப்பு இடத்தில் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 140 ஏறத்தாழ ஒரு 180 வரையான சீட்டுகள் அவர்கள் வெல்லக்கூடும். ஏனென்றால் பல இடங்கள்ல வந்து இப்ப காண்டஸ்ட் ரொம்ப டைட்டா இருக்குது, இல்லை என்றால் ஏதோ ஒரு ஃபேக்டர்ல டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அவங்க வந்து மிக தெளிவாக கூற முடியாத ஒரு நிலை இருக்கிறது. பல கூட்டணி கட்சிகளும் அது இப்ப இன்றைய அளவில் சிவசேனாவானாலும் சரி, அகாலிதளாவானாலும் சரி, இப்ப அவர்கள் எல்லாம் அசாம் கன பரிஷத்தானாலும் சரி, இவர்கள் எல்லாம் இப்போது பாஜகவோடு இருக்கிறார்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஒரு காங்கிரஸ் வந்து ஏறத்தாழ ஒரு 140 தழுவினால் நிச்சயமாக காங்கிரஸ் கூட கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான இந்த கட்சிகள் அத்தனையும் விரும்பும். ஏனென்றால் காங்கிரஸ் கூட கூட்டணி அமைக்கும் போது மட்டும்தான் அவர்களை கொஞ்சம் மரியாதையாக நடத்தி உள்ளார்கள். இந்த ஒரு 5 வருட காலத்தில் 2014 2019 வரையான காலகட்டத்தில் எப்படி கூட்டணி கட்சிகள் நடத்தப்பட்டாரோ என்டிஏ என்ற அந்த அமைப்பின் கீழில், அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து யாருக்கும் வேண்டாம் என்ற ஒரு நிலையில் தான் பல கட்சிகளும் உள்ளன என்று நான் அறிவேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை வராத பட்சத்தில், பாஜக ஏறத்தாழ ஒரு 180 மேல போகாத பட்சத்தில் நிச்சயமாக ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் தான் அமையும் என்று நான் கருதுகிறேன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.